நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கோவை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் வேளாண் பல்கலைக்கழக விவசாயி சமுதாய வானொலி 107.4 பண்பலையில்.
உழவர்கள் ஆலயமே தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் தானே.
வணக்கம் நண்பர்களே, நம்ம சமுதாய வானொலி நிலையம் 107.4 தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்திலிருந்து ஒலிபரப்பாயிட்டு வருது. நம்ம ஆபீஸ் பக்கத்தில் பாத்தீங்கன்னா, நம்ம ஆபீஸ் முதல்ல எங்க இருக்குன்னு உங்களுக்கு சொல்லணும். கேவிகே ஹாஸ்டல் இருந்துட்டு இருக்கு, ஓல்டு கேவிகே ஹாஸ்டல் இருந்து செயல்பட்டு வருது. நம்ம பில்டிங் பக்கத்தில், நம்ம சமுதாய வானொலி பக்கத்தில் வளரும் வேளாண்மை இருக்குது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் டெக்னாலஜி இன்ஃபர்மேஷன் சென்டர், வேளாண்மை தொழில்நுட்ப தகவல் மையம் இயங்கிட்டு வருது. பல்வேறு தரப்பு மக்கள் வந்து தினம் வந்து ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன் கேட்டு போயிட்டு இருக்காங்க. வளரும் வேளாண்மையில பாத்தீங்கன்னா நிறைய பேர் புதுசு புதுசா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போறாங்க. அப்புறம் சப்ஸ்கிரிப்ஷனை வந்து ரெனியூ பண்ணிட்டு போறவங்களும் இருக்கிறாங்க. அட்டிக் பாத்தீங்கன்னா அதுக்கும் இதே மாதிரி தான், நிறைய பேர் வர்றாங்க போறாங்க. அதுல சில நண்பர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, ஆர்வமா பக்கத்துல அப்படி ஒரு சமுதாய வானொலி நிலையம் இருக்குதா, தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்துல ஒரு சமுதாய வானொலி நிலையமா அப்படின்ட்டு ரொம்ப ஆர்வமா வந்து நம்மளையும் பார்த்து ஒரு ஹலோ சொல்லிட்டு போவாங்க. அந்த வகையில இன்னைக்கு நம்ம நண்பர் ஜெயபால் அவர்கள் சேலத்துல இருந்து வந்திருக்காங்க. அட்டிக்ல வந்து எலுமிச்சம்பழம் கன்றுகள் வாங்குறதுக்கு விஷயமா ஒரு கன்சல்டேஷன் வந்திருந்தாங்க. அங்க பேசிட்டு அப்படி நம்ம நிலையத்தை வந்து பார்த்தாங்க. இப்ப அவங்களுடைய அனுபவங்களை நம்ம பகிர்ந்து கொள்ளலாம். வணக்கம் சார்.
நான் வந்து பேசிக்கலி ஒரு விவசாய குடும்பத்தை சேர்ந்தவங்க. நான் வந்து இந்த விவசாயத்துல வந்து இந்த ஒன்லி இந்த விவசாயம் மட்டுமே எங்க குடும்பத்துல ஒரு காலத்துல இருந்தது. நான் வந்து இன்ஜினியரிங் படிச்சுட்டு சிவில் இன்ஜினியரா படித்தேன். சிவில் இன்ஜினியரிங்காக படித்து நான் வேலைக்கு போனாலும் இந்த அக்ரிகல்ச்சரை நான் வந்து ரொம்ப பார்த்துக்கிட்டு இருந்தேன். இதை முக்கியத்துவம் கொடுத்து பார்க்குறப்போ சேலம் காலேஜில் இன்ஜினியரிங் காலேஜில் படித்தேன். ஆக்சுவலாக நான் வந்து முதல்ல டிப்ளமோ படித்து அப்புறம் டிகிரி படித்தேன். இப்போ வந்து அந்த விவசாயத்தை வந்து நான் பார்த்துக்கிட்டு வரப்போ எனக்கு வந்து ஒரு ஹைவேஸ் அண்ட் ரூரல் ஒர்க் டிபார்ட்மெண்ட்டில் நான் வேலையில் இருந்தேன். இருந்துக்கிட்டே நான் விவசாயத்தையும் கவனிச்சிட்டு வந்தேன். ஒரு 7 வருஷம் டிபார்ட்மெண்ட் விட்டு நான் வந்தவுடனே நான் ஒரு கான்ட்ராக்டராக பில்டராக கன்வெர்ட் ஆனேன். கன்வெர்ட் ஆகிறப்பையும் நான் வந்து விவசாயத்தை பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஒரு ஸ்டேஜில் வந்து எனக்கு லேபர் ப்ராப்ளம் வந்துச்சு. லேபர் ப்ராப்ளம் வர்றப்போ என்னுடைய விவசாயத்தை நான் சரியாக கவனிக்க முடியல. நான் கிட்டத்தட்ட ஒரு 6 ஏக்கர் தென்னந்தோப்பு இருந்தது. அந்த தென்னந்தோப்பில் வந்து அதனுடைய ஈல்டு வந்து ரொம்ப அருமையாக ஈல்டு இருந்தது, அப்படியே குறைஞ்சிக்கிட்டு வந்தது. ஒரு நாள் போய் தோட்டத்தை பார்க்குறப்போ எல்லாம் காயெல்லாம் ரொம்ப இதாக இருந்தது. என்ன இப்படி ஆயிடுச்சேன்னு சொல்லி அதிலிருந்து வருஷத்துக்கு 4 தடவை சனப்போ தக்கப்பூண்டோ அவரியோ ஏதோ ஒன்று விதைச்சி அதை அப்படியே காட்டில் ஓட்டி இன்னைக்கு வந்து அந்த மண்ணை டெவலப் பண்ணிட்டேன். அதனுடைய ஈல்டு வந்து ஒன்ஸ் அகெயின் மறுபடியும் பழைய ஈல்டு வந்து இப்போ நல்ல சடை பிடிச்சி காயெல்லாம் நல்லா இருக்குது. இப்போ இது இருக்குது. இப்போ நான் வந்து அது இல்லாமல் எனக்கு சங்கரியெல்லாம் 65 ஏக்கர் நிலம் இருக்குது. அதில் வந்து அருமையான மண், அங்கேயும் வந்து நான் ஏதாவது விவசாயம் பண்ணணும்னு இப்போ 10 இயர்ஸாக நான் முயற்சி பண்ணுறேன். ஆனால் என்னுடைய வேலை இந்த வேலையினால அங்கே போய் பார்க்க முடியாத அப்படியே இருந்தது. இந்த வருஷம் எப்படியும் அதை பயிர் பண்ணணும், தண்ணியும் இருக்குது அதனால் பயிர் பண்ணணும்னு ஒரு முயற்சியோட லேபர் ஓரியன்டேஷன் கம்மியாக இருக்கிற மாதிரி வைக்கலாம் அப்படின்ட்டு அதில் வந்து நான் செலக்ட் பண்ணது பலா மா தேக்கு இந்த மாதிரி நான் செலக்ட் பண்ணுறப்போ என்னுடைய சன் வந்து அப்போ ஒரு செலவுக்கு ஆகிற மாதிரி கொஞ்சம் ஒரு பயிர் வைக்கலாமேன்னு சொல்கிறப்போ நாங்கள் எலுமிச்சம்பழம் ஒரு 5 ஏக்கர் வச்சா அதில் ஈல்டு வரும், அது செலவுக்கு ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எலுமிச்சம்பழம் 5 ஏக்கர் வைக்கிறதுக்காக இன்றைக்கி நான் அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டிக்கு வந்து அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதுக்காக நான் வந்தேன்.
ரொம்ப அருமையான ஒரு முன்னுரை கொடுத்துட்டீங்க. நீங்க படிச்சதுல இருந்து இன்னைக்கு இங்க வர்ற வரைக்கும் ரொம்ப அருமையா சொன்னீங்க. விவசாய பின்புலத்தை சேர்ந்தவங்க நீங்க, தாத்தா அப்பா எல்லாருமே வந்து விவசாய பின்னணியில வந்தவங்க. இப்ப 65 ஏக்கர் வச்சிருக்கிறேன்னு சொன்னீங்க. நீங்க இனிஷியலா வந்து விவசாயம் பாத்தீங்களா, அப்ப பாக்குறதுக்கும் இப்ப பாக்குறதுக்கும் என்ன வேறுபாடு? அப்புறம் நீங்க இப்ப பேசிக்கலா ஒரு பில்டர்ஸ் அசோசியேஷனோட வைஸ் பிரசிடென்டா வேற இருந்துட்டு இருக்கிறீங்க. சொல்ல போனா, உண்மையா சொல்ல போனா விவசாய நிலங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா, விளைநிலங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா அதை அபார்ட்மெண்ட்ஸ் கட்டலாமா, கட்டடங்கள் கட்டலாமா அப்படின்னு தான் இருந்துட்டு இருக்குது. அப்ப ரெண்டுக்கும் மத்தியில நீங்க இருந்துட்டு இருக்கிறீங்க, ஒரு பக்கம் விவசாயம் ஒரு பக்கம் பில்டிங். இது உங்களுடைய அனுபவங்கள், மனநிலை அதெல்லாம் பத்தி சொல்லுங்களேன்.
பர்டிகுலர் உதாரணமா இதுக்கு சொல்ல போனாங்க, நான் சேலம் கார்பரேஷன் லிமிட்லயே எனக்கு வந்து ஒரு 8 ஏக்கர் பூமி இருக்கு விவசாய நிலம். தண்ணி பிரச்சனை கிடையாது. அதில் தான் வந்து 6 ஏக்கர் வந்து தென்னை தோப்பு வச்சுருக்கேன். மீதியெல்லாம் வந்து வேறு பயிர் பழக வச்சுருக்கேன். அதில் வந்து நான் வந்து இப்போ அந்த ஒரு 5 ஏக்கர்ல ஒரு ஒரு கார்னரில் ஒரு அபார்ட்மெண்ட்டு 75 அபார்ட்மெண்ட்ஸ் ப்ரொமோட் பண்ணிகிட்ருக்கிறேன். அது உள்ளே என்ட்ரு ஆனவுடனே கேட்டினுடைய லெஃப்ட் சைடில் அந்த ப்ராஜெக்ட் நடக்குது. மீதி இருக்கிற நிலமெல்லாம் மீதி 4 ஏக்கர் வந்து இன்னும் விவசாயம் தான் பண்ணிகிட்ருக்கேன். இதில் நூற்றுக்கணக்கான ஆளுங்க வேலை செஞ்சாலும் விவசாயத்தில் ஒரு 4 பேர் அங்கே வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தால் கூட நான் இறங்கின உடனே நேராக அந்த விவசாயத்தை தான் பார்க்க போகிறேன். இந்த இதை அப்புறம் தான் பார்க்குறேன். இது வேறு ஒன்றும் இல்லை, அதில் ஒன்றும் வருமானம் வருதோ இல்லையோ அது வேறு விஷயம். அது வந்து எனக்கு ஒரு ஆர்வம், அந்த விவசாயத்தில் வந்து ஒரு ஆர்வம், ஒரு மன அமைதி மன திருப்தி இருக்குது எனக்கு. அதில் என்ன இன்கம் வருதுங்கிறது 2வது பட்சம். அது வந்து அதுக்காக நான் போய் அதை பார்த்து மன ஆறுதல் அடைஞ்சிட்டு தான் என்னுடைய ப்ராஜெக்டுக்குள்ள நுழைவேன். இது என்ன அறியாமல் செய்கிற ஒரு செயலாக இருந்தது. நான் இப்போ தான் சமீபத்தில் ஒரு 2 நாளைக்கு முன்னால் என்ன அவ்வளோ பெரிய இது நடந்துகிட்டு இருக்கு, நம்ம மனசு இங்கே வருதே அப்படின்னு யோசனை பண்ணி பார்த்தப்ப தான் எனக்கு நானே நினச்சி பார்த்தேன், ஓ இதில் வந்து ஒரு நமக்கு அமைதி கிடைக்குது அப்படின்றத ஒரு முடிவுக்கு வந்தேன்.
எவ்வளவு பெரிய ப்ராஜெக்டா இருந்தாலும் விவசாயம் அப்படிங்கறது நம்ம பாரம்பரிய தொழில். அது வந்து உள்ளுக்குள்ள ரத்தத்திலே இருக்கிறதுனாலதான் உங்களுக்கு இதுல கிடைக்கிற நிம்மதி வந்து அந்த ப்ராஜெக்ட்ல இல்ல அப்படின்னு நீங்க சொன்னீங்க. இப்ப பாத்தீங்கன்னா எல்லாமே ஒரு இண்டஸ்ட்ரி மயம் ஆயிட்டு வருது. மீடியா இண்டஸ்ட்ரி, பிலிம் இண்டஸ்ட்ரி, எப்படிங்க சார் விவசாயமா வந்து இண்டஸ்ட்ரியாருக்கு நிலைமைக்கு நம்ம விட்டுறக்கூடாது? உங்களுடைய கருத்து சொல்லுங்களேன். இப்ப லேபர் ஷார்டேஜ் அப்படிங்கும் போது அது எல்லா இடங்கள்லயும் இருந்துட்டு தான் இருக்குது, ஆனா அதையும் மீறி தான் வந்து எல்லாம் பண்ண வேண்டியது. இப்ப மாடர்ன் மெக்கனைசேஷன்ல என்ன உங்க நிலைமை, அதை பத்தி சொல்லுங்களேன்.
கண்டிப்பா நம்ம மெக்கனைஸ் பண்ணுங்க. இன்னைக்கு வந்து நிறைய அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில இருந்து நிறைய புது மிஷினரிஸ் எல்லாம் நிறைய இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்கிறாங்க. அதெல்லாம் வந்து நம்ம உபயோகப்படுத்தி நம்ம செய்யறப்போ நமக்கு லேபர் இது கொஞ்சம் குறையும். இத வந்து இந்த விவசாயம் இல்லாத இல்லைன்னா வந்து எல்லா பிரச்சனைகளுமே வரும் நமக்கு. இன்னைக்கு வெஜிடபிள்ல இருந்து ரைஸ் உண்ண உணவுல இருந்து எல்லாமே நமக்கு வந்து அந்த அக்ரிகல்ச்சரை பேஸ் பண்ணி தான் இருக்கு. அது என்ன என்னுடைய தனிப்பட்ட கருத்து என்னன்னா அதுக்கு சரியான விலை கிடைக்கல அப்படிங்கறது தான் எல்லாருடைய இது. அந்த லேபருக்கு சம்பளத்தை கொடுக்கற அளவு இதுக்கு வருமானம் வந்துச்சுன்னா எல்லாருமே இது சுவிட்ச் ஓவர் ஆகுவாங்க. ஒரு காலத்துல மறுபடியும் என்னுடைய கருத்து கணிப்பு நான் நிறைய இடத்துல இந்த இடத்துல இல்ல பல இடத்துல நான் சொல்லியிருக்கிறேன், இன்னும் ஒரு 5 to 10 இயர்ஸ்ல இந்த விவசாயத்துக்கு ஒரு மகிமை வரும். மறுபடியும் வந்து விவசாயம் அப்படின்னா அது ஒரு கௌரவமான தொழில் ஒரு இதுன்னு சொல்லி வரும். ஒரு காலத்துல எப்படி விவசாயி கல்யாண பத்திரிகை அடிச்சா கூட அதில் போட்டுக்குவாங்க, அது மாதிரி வந்து இனி ஃபியூச்சர்லேயும் வந்து அது மாதிரி ஒரு கௌரவமான இடம் வந்து இந்த விவசாயத்துக்கு கிடைக்கும். ஏன்னா இந்த இப்பெல்லாம் வந்து லேட்டஸ்டாக மெஷினரி மட்டும் இல்லை, அதுக்கு இந்த வெரிடி பாஸ்போ பாக்டீரியா இது மாதிரி எல்லாம் வந்து அசோஸ்பயர் எல்லாம் இந்த மாதிரி எல்லாம் புதுசு புதுசாக வந்து சிம்பிளாக கண்டுபிடிச்சிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் தென்னை மரத்துக்கு இப்போ சிம்பிளாக முதல்லாம் குழி வெட்டிங்கிறத விட இப்போ வந்து அதுக்கெல்லாம் வந்து சில உரங்கள்லாம் கொடுக்குறாங்க வருஷம் 2 தடவை வைக்க சொல்லி. இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணலாம். இந்த மாதிரி பண்ணுறப்ப கண்டிப்பாக இந்த விவசாயம் வந்து ஒன்ஸ் அகெயின் மறுபடியும் இதுங்க. இப்போ கூட எனக்கு என்னென்னா இப்போ இருக்கிற நிலம் பத்தாது, நம்ம ஒரு பெரிய இடத்துல பெரிய ஏரியா வாங்கி இந்த யூரோப்பெல்லாம் செய்கிற மாதிரி ஒரு மாடர்னாக செய்யணும் நாம அப்படிங்கிற ஆசை உள்ளுக்குள்ளே எனக்கு இருந்துகிட்டு தான் இருக்குது.
இந்த நகர்மயமாக்குதல்ல பாத்தீங்கன்னா நகரம் வந்து விரிவாக்கப்பட்டுட்டே வருது. அப்ப விளைநிலங்கள் எல்லாமே கம்மியாயிட்டு வருது. விளைநிலங்கள் இல்லாத ஒரு உலகத்தை நம்மளால நினைச்சு பார்க்க முடியாத ஒண்ணு. இப்ப நீங்க சொன்னீங்க உங்களுடைய விளைநிலத்துல வந்து ஒரு பகுதியை வந்து பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு போட்டிருக்கிறேன் அப்படின்ட்டு. இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் நினைக்கலாம் இல்லையா? செங்குத்து விவசாயம் வந்து ஃபாரின்ல ரொம்ப பிரபலம் ஆயிட்டு இருக்குது, நம்ம இந்தியாலயும் வந்துட்டு இருக்குது, அதை பத்தி சொல்லுங்க.
டெஃபினட்டாங்க, இது கண்டிப்பா வந்து இப்ப நானே வேற வழியே இல்லாம அந்த இடத்த நான் ஒரு ஏக்கர் கட் பண்ணி செய்ய வேண்டியதா போச்சு. மீதி எல்லாம் நான் வந்து கிரீனிஷ் சொல்ல போனா தென்னந்தோப்புக்குள்ள இப்ப வந்து நடுவுல சாத்துக்குடி செடி வச்சிருக்கேன். வேற இப்ப வாழையெல்லாம் கூட நடுவுல அதுல பயிரிடுறேன். சொல்ல அந்த கிரீனிஷா அந்த இடத்த வந்து பாக்குறப்ப இப்ப கூட அந்த அபார்ட்மெண்ட்ங்கிறப்ப ஏதோ இது வந்து ஒரு ரிமோட் பிளேஸ்ல எங்கேயோ ஒரு இடத்துல ஹாலிடே ரிசார்ட் மாதிரி தான் இப்போ அங்கே இருக்கு. இதனால வந்து இப்போ இது வரைக்கும் என்கிட்ட அந்த எல்லாம் வீடு வாங்கியிருக்கிறவங்கலாம் அந்த அபார்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா அந்த வீடை லைக் பண்ணி வாங்கினதை விட அந்த சுற்றுவட்டம் அந்த கிரீனிஷை லைக் பண்ணி தான் வாங்கியிருக்காங்க. ஏன்னா அவங்கலாம் வீடு இல்லாத வாங்கல, வீடு அவங்கலாம் டவுனுக்குள்ள அவங்க ஒரு ஒருத்தருடைய வீடும் வந்து 1.5 crores to 2 crores போகிறோம், எல்லாமே நல்ல வசதியாக தான் இருக்காங்க. ஆனால் இங்கே ஒரு வீடு வேணும், இவ்வளோ சுற்றா இவ்வளோ பச்சையாக வச்சிருக்கீங்க, இதை அழிக்க மாட்டீங்களேன்ற ஒரு அஷூரன்ஸும் என்கிட்ட கேட்குறாங்க. கண்டிப்பாக நான் இருக்கிற வரைக்கும் என்னுடைய லைஃப்பில் வந்து இந்த தென்னை வந்து ஒப்பையோ இதையோ அழிக்க மாட்டேன், இதோட சரி இந்த இடத்துல அப்படின்னு ஒரு அஷூரன்ஸ் கொடுக்குறேன். சொல்ல போனால் என்னுடைய மகனுங்களுக்கும் நான் அந்த அபார்ட்மெண்ட்லேயே 2 மகனுங்க 2 பேர்த்துக்கும் 2 வீடு எடுத்திருக்கேன், அதுலேயே வச்சுக்கிட்டேன்.
நீங்க சொன்ன மாதிரி இப்ப ப்ரமோட்டர்ஸ் அண்ட் பில்டர்ஸ் பாத்தீங்கன்னா லேக் வியூ லஷ் வியூ அப்படின்னு தான் ஒரு பெரிய அட்வர்டைஸ்மெண்டே கொடுக்கறாங்க. வந்து கண்ணுக்கு தெரிஞ்ச இடம் வரைக்கும் வந்து பசுமையா இருக்கட்டும் அப்படின்ட்டு. இப்ப நீங்க ஆஸ் அ பில்டர் உங்களோட பேஸ் பாத்தீங்கன்னா அக்ரிகல்ச்சரிஸ்ட், இந்த விளைநிலங்கள் மாற்றப்பட்டு வந்துட்டு இருக்குது இல்லீங்களா? அப்போ ஆஸ் அ பில்டர் நீங்க அதுக்கு என்ன சொல்யூஷன் உங்க தரப்புல இருந்து என்ன பண்ணலாம்னு நினைக்கிறீங்க சொல்லுங்களேன்.
ஃபெர்டைல் லேண்ட்ஸ்ல கை வைக்க கூடாதுங்க. நல்ல தண்ணி வசதி இருக்கிற இடம் இது மாதிரி இடத்தெல்லாம் வைக்க கூடாது. சில இடம்லாம் தண்ணியே இல்லாம வெறும் வீடு, மனுஷனுக்கு வந்து வாழறதுக்கு வீடு வேணும் தான், அந்த வீடு வந்து உன்ன உணவு உடுக்க உட இருக்க இருப்பிடங்கிற மாதிரி வீடு வேணும் தான். அந்த வீடை வந்து நம்ம வந்து ஒண்ணுமே இல்லாத எதுக்கும் ஆகாத நிலத்துல வந்து அதை வந்து ஒரு அந்த இடத்துல நம்ம டெவலப் பண்ணலாம், வேணுங்கிற வீட்டை நம்ம டெவலப் பண்ணலாம். அந்த மாதிரி இருக்கிறப்போ இந்த ஃபெர்டைல் லேண்ட்லாம் நல்ல பயிர் பண்ணக்கூடிய இடம்லாம் பிரச்சனை இல்லாம நல்லா அது அப்படியே புரலாங்க ஆகும். அதனால வந்து இது மாதிரி ஒன்றுத்துக்கும் ஆகாத நிலம், பயிரே பண்ண முடியாது, பாறை கல்லோட்டை இது மாதிரி இருக்கிற இடத்துல நம்ம வீடு செய்யலாம். அது கவர்மெண்ட்டும் அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் எடுத்து அந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் வந்து இது பண்ணி சுவிட்ச் ஆகியிருந்தால் நல்லது. நீங்க செங்குத்து விவசாயத்தை பத்தி கேட்டீங்க. இப்போ நான் வந்து கட்டிட்டு இருக்கிற அபார்ட்மெண்ட்டினுடைய ஏரியா வந்து கிட்டத்தட்ட ஒரு செங்குத்தா எடுக்கிறப்ப டோட்டல் கன்ஸ்ட்ரக்ஷன் ஏரியா, நாட்டு ஏரியா லேண்ட் ஏரியா 1 ஏக்கர் கன்ஸ்ட்ரக்ஷன் ஏரியா, நீங்க அதுல 1.5 லட்சம் வருதுன்னா நான் வந்து அதுக்கு மேல் அந்த அபார்ட்மெண்ட்டுக்கு மேல வந்து சில ட்ரீட்மெண்ட் எல்லாம் கொடுத்து, இப்ப லேட்டஸ்ட் ட்ரீட்மெண்ட் எல்லாம் இருக்குது தார்ஃபெல்ட் இது மாதிரி கொடுத்து வாட்டர் ப்ரூஃபிங் பண்ணி மேல வந்து இது மாதிரி வீட்டில் அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் வளர்த்தி அங்கே இருக்கிறவங்களுக்கு அது யூஸ் ஆகணுங்கிற மாதிரி நான் ஒரு மனசுல அப்படி ஒரு எண்ணம் மனசுல இருக்கு. அந்த பயிர் பண்ணணுங்கிற எண்ணம் இருக்கு. அதுக்கு தகுந்தாறு போலதான் நான் ரூஃப் எல்லாம் அமைச்சிருக்கேன். இப்போ
இந்த விவசாய நிலங்களை வந்து மாத்தி வீடெல்லாம் கட்டும் போது டெர்மைட் அட்டாக் பாத்தீங்கன்னா என்னதான் நம்ம ப்ரொடெக்ஷன் எடுத்தாலும் வந்துட்டு தான் சார் இருக்குது. உங்களுடைய ஆலோசனைகள்?
கண்டிப்பா ஆர்கானிக் சாயில் ஆர்கானிக் மெட்டீரியல்ஸ் இருக்கிற வரைக்கும் வந்து அந்த ஆன்டி டெர்மைட் ட்ரீட்மெண்ட் கொடுத்தாலும் சம் இயர்ஸுக்கு தான் அது தாங்கும். அதனால வந்து கண்டிப்பா அது வந்து கரையா வந்துகிட்டு தான் இருக்கும். அது என்னன்னா நிறைய இன்னும் அந்த மண்ணுல வந்து உயிர் சத்து இருக்குங்கிறது தான் அர்த்தம். இப்ப அதுக்காக தான் இப்ப என்னுடைய அபார்ட்மெண்ட்லயே ஆன்டி டெர்மைட் கொடுத்தாலும் மேல வந்து கது வரக்கூடாதுங்கிறதுக்காக இந்த வேஸ்ட் குவாரியிலிருந்து வர்றது அவங்க வந்து ஜல்லி எடுத்தது போக மீதி எம் சாண்டுன்னு ஒன்று ப்ரொடியூஸ் பண்றாங்க. எம் சாண்ட் எடுத்தது போக ஸ்லட்ஜ்னு ஒரு வேஸ்ட் வருது. தட் இஸ் நாட் எ ஸ்லட்ஜ்னா கொலகொலன்னு இருக்காது, வெரி நைஸ் மணலா இருக்கும். அது எதுக்கும் ஆகாது. அதை கொண்டு ஃபில்அப் பண்ணி அந்த ஆர்கானிக் மெட்டீரியல் அதில் இல்லாதனால இந்த கரையா வராதுங்கிறதுக்காக நான் அதை ஃபில்அப் பண்ணி நான் செய்யறேன்.
சரிப்பா, ஆள் பற்றாக்குறை வந்து அது எல்லா ஃபீல்டுலுமே இருந்துட்டு தான் இருக்குது இல்லீங்களா, அதை பத்தி சொல்லுங்களேன்.
இப்ப லேபர் வந்துங்க, இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் கட்டடத்துக்கு வந்து நாங்க பீகார் பெங்கால் ஆந்திரா இதுல இருந்து வர்றாங்க. அவங்க 4 மாசம் செய்யறாங்க, அந்த குரூப் போது வேற குரூப் வர்றாங்க செய்யறாங்க. ஆனா விவசாயத்துக்கு நம்ம அது மாதிரி செய்ய முடியாது. இது 10 நாள் வேலை நின்று போனா கூட நம்ம அதுக்கு ஆல்டர்னேட் வேற ஏதாவது ஒன்று செஞ்சுக்கிட்டு இருப்போம். ஆனா விவசாயத்துல அப்படி கேப் விட முடியாது, உட்ட பயிரெல்லாம் நாசம் ஆயிடும். அதனால வந்து நம்ம லோக்கல் லேபர் தான் நம்ம நம்ப வேண்டியது இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் என்கிட்டயே வந்து நிறைய லேபர் வந்து வந்துகிட்டு இருந்தாங்க, களை வெட்டுறதுக்கு மற்ற இதெல்லாம் பயிர் களை எடுக்கிறதுக்கெல்லாம் எனக்கு சபிஷியண்டா லேபர் ஒரு இருந்துகிட்டு தான் இருந்தாங்க. இப்போ அவங்க இருக்காங்க, எங்கேயும் போகல. ஆனா அவங்கள கேக்குறப்போ சிலர் மட்டும் வர்றாங்க. ஏன் அவங்க வரதில்லைன்னா, நாங்க 100 நாள் வேலை அங்க கிடைக்குது, நாங்க அங்க போறாங்க எல்லாரும் அப்படின்னு சொல்றாங்க. அது அவங்க ஏதோ ஈஸியான வேலை அப்படின்னு நினைக்கிறாங்க. அவங்கள வந்து கவர்மெண்ட்டே பார்த்து அந்த பேமெண்ட்டை விவசாய கொடுக்க சொன்னா தாராளமாக விவசாயி கொடுத்து அவங்கள வேலைக்கு வச்சுக்கலாம். அவங்களுக்கு வேற அந்த பணத்தை வச்சா அவங்களுக்கு அவங்க கவர்மெண்ட் ஹெல்ப் பண்ணலாம். அவங்களுக்கு அந்த லேபருக்கு அவங்கள லேபர் கம்யூனிட்டியை வந்து நம்ம இது ப்ரெஸ் பண்ண விரும்பல. அவங்களுக்கு அந்த காசுக்கு அவங்களுக்கு வேற எந்த வழியிலையாவது செலவு பண்ணலாம், அல்லது இதுக்கே அவங்க இன்னும் சேர்த்தி கூட அவங்க கொடுக்கலாம். இது என்ன லேபர் இருக்கோ அது விவசாயி கொடுத்துட்டாங்கன்னா அவங்களுக்கும் வேலை நடக்கும், விவசாயமும் டெவலப் ஆகும்.
அருமையான ஒரு கருத்தை பதிவு பண்ணிருக்கிறாங்க நம்ம நண்பர் ஜெயபால் அவர்கள். நண்பர்களே, பாத்தீங்கன்னா ஒரு மனிதருக்கு வந்து 2 வகையில சந்தோஷம் இருக்கும். ஒன்னு தன்னுடைய பேரை வந்து மற்றவங்க உச்சரிக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கும், ஆக நம்ம பேரை வந்து ஞாபகமா கூப்பிடுறாங்களே அப்படின்ட்டு. அப்புறம் இன்னொன்னு பாத்தீங்கன்னா தன்னுடைய குரலை தானே கேட்கும் பொழுது அது வந்து வானொலி மூலமா மட்டும்தான் நடக்கும். உங்களுடைய அனுபவங்களை நீங்க கண்டிப்பா நம்ம கிட்ட ஷேர் பண்ணிக்கலாம். நீங்க தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 243-1055. இவ்வளவு நேரம் அட்டிக் அதாவது வேளாண் தொழில்நுட்ப தகவல் மையத்துக்கு கன்சல்டேஷனுக்காக வந்திருந்த ஜெயபால் அவர்கள் தம்முடைய அனுபவங்களை நம்மிடம் பகிர்ந்து கொண்டாங்க. அவங்களுடைய கருத்துக்களுக்கு நன்றி, வணக்கம்.
வணக்கம், மிக்க நன்றி.
நிகழ்ச்சிகள் குறித்த உங்கள் எண்ணங்கள் வரவேற்கப்படுகின்றன. நீங்கள் கடிதம் எழுத வேண்டிய முகவரி விரிவாக்க கல்வி இயக்குனர், விரிவாக்க கல்வி இயக்ககம், தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம், கோயம்புத்தூர் 641-0003. தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 243-1055.